तवैः ब्रह्मादीनां जय जय वचोभ्यन्नियमिनां गणानां कैकेलीभिः मदकलमहोक्षस्य ककुदी स्फितं नीलग्रीवं त्रिणयनमुभाश्लिट्टवपुषं कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुं कदा वा त्वां दृष्ट्वा गिरिश तव भव्याङ्घ्रियुगुलं गृहीत्वा हस्ताभ्यां शिरसि नयने वक्षसि वहन् समाश्लिष्टाघ्राय स्फुटजलजगन्धान् परिमलान् अलभ्यां ब्रह्माद्यैः मुदमनुभविष्यामि हृदये. 26th ஸ்லோகம். முன் ஸ்லோகத்தில் பரமாத்மாவினுடைய ஒரு தியானஸ்வரூபம், எப்படி நாம் தியானம் பண்ணணும், ரிஷபாரூடனாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை திரிணயனாகவும் உமாசகாயமாகவும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தில் தியானம் பண்ணணும்னு சொன்னார். அது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு விசேஷ பலத்தை வேற சொன்னார். அதோட அவர் கையில் ரெண்டு அம்சங்களை வச்சுட்டுருக்கார். ஒன்று மானை வச்சுட்டுருக்காராம், இன்னொன்று கண்டபரசும், ரெண்டையும் வச்சுட்டுருக்கார். இந்த மானை வச்சுட்டுருக்கிறதுக்கு என்ன தாத்பரியம், நம்ம மனசை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் சாஸ்திரங்களோ சமம் தமம் புலநடக்கம் மனதனுடைய அடக்கணும்னு சொல்கிறது. நம்மளால் முடியலன்னா என்ன பண்ணணும், நம்ம விட யாருக்கு ரொம்ப சக்தி இருக்கோ அவரை சரணாகதியை அடை. மனிதனால் முடியாத காரியத்தை பகவானானவர் நமக்கு பண்ணி கொடுக்குறார். அதனால் இதை காட்டுவதற்காகத்தான் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், தன்னுடைய கையில் மானை பிடிச்சுட்டுருக்கார். அது ஒரு அம்சம். ரெண்டாவது கண்டபரசும், உடஞ்ச கோடாலியே கையில் வச்சுட்டுருக்கார். இந்த பரசு கையில் வச்சுருக்கார் ஒருத்தர் பலராமன், ஒருத்தர் பரமேஸ்வரன். ஒருத்தர் பலராமன் இதே போலயே உடஞ்சதாக அவர் கை இருக்குமேயானால் அதனுடைய ஒரு பாகத்தை அவர் வச்சுருக்கார், இன்னொரு பாகம் பரமேஸ்வரன் வச்சுருக்கார். ஒரே பரசு தான், அது உடஞ்சு போயிடுது. உடஞ்சத்தை ஒரு பலராமன் ஒன்று வச்சுருக்கார், ஒரு பாகம் இவர் வச்சுருக்கார். என்ன விசேஷம் இதுக்கு, இந்த கண்டு பரசுவை வச்சுருக்கிறதுக்கு ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டதான யாரா இருந்தாலும் சரி, ஒரு கர்மா பண்ணினா அதனுடைய பலத்தான். பலராமன் ஒரு நாளைக்கு யாகம் பண்றதுக்கா யாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான சத்ரயாகம் நடக்கக்கூடியதான தேசத்துக்கு போனார். அங்கே போகும் பொழுது அங்கே சூதர் ஒரு உயர்ந்ததான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். சூதருங்கிறவர் ரொம்ப பெரியவர், 18 புராணங்களும் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த மகாத்மா உட்கார்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். இவர் அப்போ நடுவில் போகிறார். போகும்பொழுது என்ன ஆச்சுன்னார், எல்லாம் எழுந்துட்டார். என்ன பகவானுடைய அவதாரமாக சொல்லியா எழுந்துட்டார், அவர் மட்டும் எழுந்துக்கல. எழுந்துக்கல என்ன, அவர் குருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், சொல்லிட்டு இருக்க. எப்போ சொல்லிட்டு இருக்காரோ அவர் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் என்ன ஆனாலும் சரி அவள் அந்த இடத்த விட்டு நகரப்படார். அதை வச்சுட்டு அவர் நகராமல் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். இவருக்கு அது தெரியல, அவர் சொல்கிறாருங்கிறது கவனிக்கலை. இவர் வந்ததுமே எல்லோரும் இருந்தா, ஆனால் அவர் மட்டும் எழுந்துக்கலை. எழுந்துக்கா போது என்ன ஆச்சு அப்படின்னார், இவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்ணினா, அங்கே இருக்கிறதுல எடுத்து அப்படியே இழுத்தார். அந்த சூத்தருடைய தலை கீழ் வந்துருச்சு. அவருடைய சக்தி அப்படி. அப்போ இங்கே இருக்கிற மகர்ஷிகள்லாம் ஹாஹாகாரம் பண்ணினா, இப்படி பண்ணலாமா நீங்கள், பரம பாகவதர் எல்லா புராணங்களையும் அவர் சொல்லிட்டு இருக்கார். யாகத்தில் வரும்பொழுது காலமே சூரியோதயத்திலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் சூரியாஸ்தமனம் வரைக்கும் யாகங்கள் நடக்கும். சூரியாஸ்தமனம் ஆகிட்டு இனிமேல் யாகம் இல்லை. ஏன்னா சூரியன் இருக்கிற பரியந்தான் கர்ம சாட்சி, அது வரைக்கும் தான் யாகம். அஸ்தமனம் ஆகிட்டுன்னா சாயம் சந்தியாவனம் பண்ணி நிறுத்தி விடுவார். அப்போ வெறுமனை பொழுது போக்கப்படாது. அப்பொழுது தேவி பாகவத்தையோ பாகவத்தையோ மற்ற புராணங்களையோ சொல்லணும். அதை சொல்கிறதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயே ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் சூத்த மகாமுனி. அவர் இதை சொல்லிகிட்டே இருக்கார், நீங்கள் அவர் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டீங்களே ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லி. அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு, தெரியாதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துன்னு பண்ண வேண்டாமா, முதல்ல பனிஷ்மெண்ட் அலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போ நீங்கள் பண்ணிவிட்டீங்களோ அப்போ உங்களுக்கும் அதை பண்ணினதான கர்மாவுக்கு பலம் உண்டு, ஆகையால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தீர்த்த யாத்திரைக்கு போகணும். தேசத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய், அங்கெங்கே இருக்கக்கூடியதான உயர்ந்ததான நதிகளில் ஸ்நானம் பண்ணி இத்தனை பாபங்களையும் போக்கெடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதோடு மட்டும் இல்லாமல், அந்த தீர்த்த யாத்திரை பண்ணும் பொழுது கையில் உடஞ்ச கோடாலேயே எடுத்துன்னு போகணும்னு சொல்கிறேன். எதற்காக? நான் தப்பு பண்ணினேன்னு நாலு பேருக்கு தெரியறதுக்கா? அதே மாதிரி மீதி ஒரு கோடாலி பரமேஸ்வரனுடைய கோடாலி, அது அதை ரெண்டா உடச்சுட்டார், அதை அவர் எடுத்துட்டு இருக்கார். இன்னொரு பாகம் என்னன்னா, இவரும் பார்த்தாராம், நானும் அப்படி வச்சுக்கணும்ட்டார். ஏன் அப்படின்னா, நானும் தப்பு பண்ணினேங்கிறார். பரமேஸ்வரனுக்கு ரைட்டு தப்புக்கா? இல்லை. ஏன்? பிரம்மதேவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு ஆத்தியந்த பாகம் முதல் பரமனுடைய லிங்கம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது எனக்கூடியதான ஒரு போட்டி அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டியில் பிரம்மதேவர் என்ன பண்ணினார், நான் அன்னவாசன வாகனம் இருக்கு, நான் ஆகாசத்தில் பறப்பேன்னு நினச்சேன், அப்படி பறந்து போயிட்டு இருக்கார். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணியிருக்கார், நான் ஒரு பன்னியாக வேஷத்தை எடுத்துட்டு பூலோகத்தை அடையில் போயிட்டு இருக்கேன், எங்கே கீழே இருக்கோ அதை நான் பார்க்குறேன்னு போனார். இவருக்கு போயிட்டே இருக்கார், மகாவிஷ்ணுக்கு தெரியல, வந்து விட்டார். ஆனால் இவர் கொஞ்சம் தூரம் போனார், மேலேருந்து ஒரு புஷ்பம் விழுந்தது பார்த்துட்டார். நமக்கோ தெரியல, தெரியாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தார். தெரியலேன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக வேற இருக்கு. புஷ்பம் கீழே விழுந்ததுமே பிடிச்சுண்டார், நான் பார்த்துக்கிட்டேன்னு பொய் சொல்லிவிட்டேன். பாருங்க, இந்த பொய் சொல்கிறதுங்கிறது அது என்னாச்சு, தனக்கு அகௌரவம் வந்துடுமோ, நாலு பேர் இருக்கல தனக்கு வந்து குறைச்சலாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுதான் நமக்கும் பொய் சொல்கிறதுக்கும், நமக்கு வேண்டியதான காசோ அல்ல புகழோ வேற ஏதோ நமக்கு போயிடுமோ எனக்கூடியதான பயத்தினால்தானே பொய் சொல்கிறான். இதான் முதல் முதல்ல பிரம்மதேவரும் அப்படித்தான் சொன்னார். பரமேஸ்வரன் பார்த்தார், எது இல்லையோ அது இருக்குன்னு சொல்கிறதல்லவா பொய், அதனா மாயே அத்தியாசம். இல்லாத இருக்குன்னு நினைக்கிறது தான் பொய்யான ஞானம், அதுக்கு தான் அத்தியாசம் பேர். சமேதம் ஏவம் லட்சணம் அத்தியாசம் பண்டிதா அவித்யாயே மன்யதே. இதுதான் அவித்யா, இதுதான் அஞ்ஞானம், இதுதான் மாய. மோகிச்சு விட்டார். என்னாச்சுன்னா, பரமேஸ்வரனுக்கு முன்னால் அவருக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை, அடிமுடி இல்லாத பரம்பொருளை நான் அடிய முடிய பார்த்தேன்னு சொல்றது தப்பல்லவா? இப்படிப்பட்டதான ஒரு அஞ்ஞானம், ஒரு மாய சூழ்ந்துடுத்து அவரை, மறைச்சுடுத்து அவரை, உண்மையாக மறைச்சது. மறைச்சதுனால் அவருக்கு பொய் சொல்லக்கூடியதான எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்ததுனால் அவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த மாயினை பொய் சொல்லிவிட்டார். ஏற்பட்டதான பதார்த்தம் இது. இந்த மாயையானது பண்றது என்ன பண்ணித்து, மகாமாயா மறைச்சு வச்சு விடுறோம். ஆனால் அந்த மாயை இருந்தால் தான் உலகமே நடக்கும்னு அது வேற ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே உண்மையோடையே நம்ம இருந்தோமையானால் தத்துவத்தையே அறிந்து கொடுறதுன்னு ஒரு காரியமும் பண்ண மாட்டோம். நைவ தஸ்ய கிருதேன அர்த்தா நா கிருதேனேஹ கஷ்டனா நச்சாஸ்ய கர்த்தவ்ய பாஸ்ரயா அப்படி ஆயிடும். ஆகையால் என்ன பண்ணியிருக்கா அம்பாள், அந்த மாயையே வெளியில் விட்டுருக்கா. அவளவாளுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணாதவாளுக்கு இந்த மாயையானது தன் வசமாக ஆக்கிவிடும். இந்த மகாய மாயானதுனால இவருக்கு தம் புகழ் போயிடுமோன்னு ஒரு பிரமம் ஏற்பட்டது. பிரமத்தினால இவர் என்ன பண்ணிவிட்டார், இது அப்படி இல்லை அப்படின்னு நான் பார்த்தேன்னு போய் சொன்னார். பரமேஸ்வரனுக்கு கோபம் உண்டு. ஏன்னா மாயைக்கு அப்பாற்பட்டவானவர். மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திட்டே. இந்த மாயை போகணுமே ஆனால் அந்த பரமேஸ்வரனுடைய பாதங்களை பிடிக்கணும். அந்த ஈஸ்வரானுகிரகத்தினால்தான் போகும். இது இந்த யோகமா மகாமாயானது என்ன பண்ணிட்டு, அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தினால பிரபஞ்சத்தை மறைச்சு, தன்னுடைய ஆத்ம தத்துவத்தை மறைச்சு, உண்மையை மறைச்சு, வேற உண்மையை வேற விதமாக இருக்கும்படி காட்டி கொடுக்கறது. மூலமே இல்லாதான முடியில்லாதான பரமேஸ்வரனுக்கு அந்தம் இல்லாதவருக்கு அவன் அந்தவத்தாக காட்டி கொடுத்துரு. இப்ப இவரை என்ன பண்றது அப்படின்னு பார்த்து, தோஷம் பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு, எந்த வாய் சொல்லித்தோ அந்த தலையை எடுத்து விட்டார். எடுத்த பிறகு அவர் பார்த்தார், தப்பு பண்ணினது ஆனால் ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியதான பிரம்மதேவருடைய தலையை நான் எடுத்து விட்டேனே அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் நானும் அந்த பனிஷ்மெண்ட்டை வாலண்டரியா எடுத்துக்கிறேன். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் தர்மத்தை வியவஸ்தானம் பண்றதுக்காக வந்திருக்கார் பரமேஸ்வரன். எதுக்கு வேலை சொல்லி அந்த வேதங்களில் யாரார் என்னென்ன பண்ணணும், எது யாருக்கு தர்மம் என்று சொன்னவர் அவர். அதை அனுஷ்டானம் பண்றதுனால மற்றவர்களுக்குத்தான் புண்ணிய பாப கர்மாக்கள் வரும், அவருக்கு இல்லை. இருந்த போதிலும் அது உலகத்தில் காட்டணுமோ இல்லையோ, நான் பண்ணினே ஆகையால் நானும் அதனுடைய பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை கையிலேயே வச்சுருக்காரன். காமிக்கிறதுக்கு என்ன இப்படியும் இருக்கு அப்படின்னு, ஏன்னா தர்ம தேவதேவர். அதனால்தான் ஸ்லோகத்தில் ருஷபாரூடனாக சொல்லியிருக்கார், மகோட்சஸ்ய ககுதி. ருஷபாரூடனாக தர்மத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறதாக அவரை சொன்னார். இப்படி சொன்ன பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சேவையானது எப்படி, அதனால மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பேரானந்தம் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இங்கே சொல்லிட்டு இருக்கார். கதாவியாத்வாம் திருஷ்வா கிரிஜதவ பவ்யாங்கிரியுகுளம். ஹே பரமேஸ்வரா, இன்னும் அவன் ஒரு மனிதனாக இருக்கிறவன், அவனுக்கு இந்த ஜென்ம அவன் அடையக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் என்ன, அவருடைய பாத பத்மங்களை இந்த ஜென்மாவில் பார்க்க முடியுது. அந்த ஸ்வரூபத்தை ஒரு நாளைக்காவது நம்ம இதயத்தில் நம்ம பார்க்கணும். வெளியில் இதோ கைலாசத்துக்கு போய் பார்க்க வேண்டாம், இதயத்தில் காணப்பட்டால் போரும். கதாவா துவாம் திருஷ்வா கிரிஷ தவ பவ்ய அங்கிரியுகளம். தவ உங்களுடைய பவ்ய அங்கிரியுகளம், இரண்டு உயர்ந்ததான அந்த பாதங்களை கிரகித்வா. அதை பார்க்கறது மட்டுமல்ல, அதை நான் எடுத்துண்டு ஹஸ்தாபியாம் சிரசி நயனே வட்சசி வஹன்னு. ஹஸ்தாபியாம் இரண்டு கையாலையும் அதை தொடணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும். அது மட்டுமில்ல, சிரசி தலையில வைத்துக் கொள்வேன், நயனே இரண்டு கை கண்களுக்கும் ஒத்திக்கொள்வேன், வட்சசி வஹன்னு என் பார்புல வச்சுருப்பேன், சமாலிங்கியா அதை நன்னா கட்டிண்டு, ஆக்ராய அதை வாசனை பார்த்து, புட ஜலஜ கந்தான் பனிமளான்னு. எப்படிப்பட்டதான ஒரு பாதங்கள், ஸ்புடமான நல்ல வாசனை இருக்கக்கூடியதான கந்தங்களுக்கு தடவி, அப்படிப்பட்டதான அவைகளை நான் சிரசில் தரிப்பேன். அலப்யாம் பிரம்மாத்யை அனுபவிஷ்ய முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. ஆனந்தமாக என் இதயத்தில் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிப்பேன். பார்க்கணும், பரமேஸ்வரனுடைய பாதங்களை பார்க்கிறது ஒரு அனுபவம், பார்த்தவே அதைகளை தொடுவது ஒரு அனுபவம். நமக்கு பகவான் ஐம்புலன்களை கொடுத்திருக்கார், கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு எனக்கூடியதான ஐந்து புலன்கள். இந்த அஞ்சும் அறிவு புலன்கள். இந்த அறிவு புலன்களை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், அறிவு பெறுவதற்காக பயன்படுத்துறோம். அதுக்காகத்தான் இதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சும் எதனால நமக்கு ஏற்படுகிற வேலை செய்கிறது, உள்ள சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு உள்ள ஒரு பரமாத்மா இருக்கார், ஈஸ்வர ஸ்வரூபமாக அந்தரி எனக்கூடியதான பேர்ல வச்சுட்டு இருக்கார். அவரைத்தான் உபனிஷத் கேனேஷி தம்பத திப்ரேஷி தம்மனஹா சொல்லிவிட்டு, அவர் தான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாசோஹ வாசம் சவு பிராணஸ்ய பிராண சட்சுஹோ அப்படின்னு ஐந்து அறிவு புலன்களும் உங்களுக்கு வேலை செய்யணுமே. ஆனால் இவைகளுக்கு வேலை செய்யும்படியான திறமையை கொடுத்தவர் அந்த பரமாத்மா. ஆகையால் தான் இங்கே வரிசையாக பரணே கண்களில் முதல்ல பார்த்தது, ஆக்ராய மூக்குனால, புட ஜலஜமா ஜலஜகந்தான் பரிமளான்னு அப்படி கண்ணு காது மூக்கு நாக்கு அத்தனையும் அதை தொட்டு கையால அது ஸ்பர்ஷம். இப்படி ஐந்து விதமான புலன்கள்னாலேயும் நான் அறி அனுபவிப்பேன் அந்த ஸ்வரூபத்தை. இந்த அனுபவம்னு ஒன்று வருத, அது புலனால் ஏற்படக்கூடியதான பிரத்யட்சத்தினுடைய ஒரு பலம் அனுபவம். இதை நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற, எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னதுங்கிறது நமக்கு தெரியல, இதை பார்க்கணும் கண்ணுக்கு தெரியறது அவ்வளோ. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு என்னது, நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு விசேஷமான அறிவு அது வச்சுக்கணும். இந்த அறிவானது எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கண்ணால் பொருளை பார்க்குறேன், பார்த்த பிறகு அந்த பொருளானது நமக்கு தெரிகிறது. இது பார்த்ததுமே இருக்குன்னு தெரிகிறது. நீங்க பார்த்தீங்களோ, கண்ணால பார்த்து விட்டேன் அப்படிங்கிற, அங்க என்ன இருக்கு செவர் இருக்கு நான் பார்த்தேன்னு சொல்றேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு யோசனை பண்ணி பாரு. எல்லோரும் சொல்றேன் செவரை பார்த்துருக்கேன், கண்ணால் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்றேன், நன்னாத்தான் இருக்கு. யாரும் நீங்க சொல்றது பொய்ன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற, எல்லாரும் உண்மைங்கிற. ஏன்னா அவனும் அத்தானே சொல்றான், எல்லாரும் பார்க்கறேங்கிறான். ஆனா ஒரு கேள்வி கேட்டேன், செவர் முழுக்க பார்த்தீடா? பார்த்தேங்கிறான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், செவருக்கு மேல் பகுதியும் பார்த்துருக்கே, அப்ப அந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்களான்னு. இல்லை, அப்ப செவரை பார்த்தேன், செவரை தெரியும்னு எப்படி சொன்னேன்? எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுடைய ஒரு பக்கம்தான் பார்த்துருக்கல, உள்ளையோ அப்பகுதியோ பார்த்துடோ பார்க்கல. ஆனா உங்களுக்கு அறிவு மட்டும் எப்படி சார் வருது? நான் அதை நன்றாக பார்த்தேன்னு அறிவது. ஒரு ஏகதேசத்தை ஒரு பகுதியை பார்த்து முழுமையாக நான் பார்த்தேன் என்று சொல்றது அளவுக்கு நியாயம்? இப்படியெல்லாம் நீங்க சொன்ன எதையும் பார்த்தா பிறகு ஒத்துக்கொள்ள முடியாது சார். சரி, நான் அதை பத்தி சொல்லல. நீங்க முழுமையா நீங்க கேட்ட பொருளை பார்த்தேன்னு சொன்ன பொருளை முழுமையா பார்த்திருக்கலா? இல்ல. கண்ணோட உங்களுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு பகுதி, ஆனா உங்களுக்கு வரக்கூடியதான அனுபவம் எப்படி? முழுமையாக பொருளை பார்த்தேன். இது இங்க மட்டும் இல்ல, அதால கேட்கக்கூடியதான சொல்லுக்கும் இப்படித்தான். காதால ஒன்று கேட்குறேன், கேட்கும் பொழுது அந்த பதங்கள் ஒரு அறிவை உங்களுக்கு இருக்கிறது. அந்த பதத்தினார ஏற்பட்டதான ஞானத்தை விட வேற ஞானம் ஒன்று உண்டாகிறது. இதுக்கு சரியான திருஷ்டாந்தம் சொன்னா தான் புரியும். இப்படி சாதாரணமான கருப்பான குடம், கருப்புனா கருப்புன்னு அர்த்தம், குடம்னா குடம்னு அர்த்தம். கருப்பான குடம், குடம் கருப்பாக இருக்கு, குடத்துக்கும் கருப்புக்கும் கலரில் வித்தியாசம் இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. குடம்னா குடம்ங்கிறது பதார்த்தம், கருப்புனா கருப்புங்கிறது கருப்புங்கிற பதத்தில் இருந்து வந்த ஞானம். ஸோ டோட்டல் சென்டென்ஸ் மீனிங் என்னாச்சு? கருப்பான கடம், குடமும் கருப்பும் கருப்பும் ஒரே மாதிரி இதான். ஆனால் எல்லாத்தையும் இது நம்பாதீங்க. பதத்தினால வரக்கூடியதான பதார்த்த ஞானமும் அதனால வரக்கூடியதான அனுபவமும் வேறு. எப்படின்னு உரமா வந்து ஒருத்தர்கிட்ட, இது போல எங்கள் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு. பையனை பார்த்து விட்டீரோ அப்படின்னு? பார்த்து விட்டேன். என்ன சும்மா இருக்கப்படாதோ இரு பையன் அப்படின்னார். இதோ இன்னாரத்தில் ரொம்ப பணக்காரர், பெரிய உத்தியோகத்தில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொன்ன. யார் இன்னாருடைய பிள்ளை அந்த பையனோ? ஆமான்னா. இவர் சும்மா இருக்கப்படாதோ, அந்த பொண்ணை கழுத்தில் கழுத்தில் கல்லை கட்டி கணத்துல தளிபிடுங்க. என்ன சார் இப்ப என்னாச்சு? கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்னு இந்த அம்மா சொல்லியிருக்கா, ஆனா விவகாரம் என்ன சொல்றா, பதில் என்ன வருதுன்னு? கழுத்துல கல்ல கட்டி விட்டு கணத்துல தளிபிடுங்க. இப்ப என்ன அர்த்தம்? அந்த பையனுக்கு பொண்ண கொடுக்காதீங்க, அவ்வளவுதான் அர்த்தம். வாக்கியமானது நமக்கு என்ன சொல்றது? பொண்ண கணத்துல தாளுங்கோ, இதானே பதங்களுக்கு அர்த்தம். ஆனா இந்த பதங்கள்லாம் தன்னுடைய அர்த்தத்தை சொன்ன பிறகு இது வேற இன்னொரு அர்த்தத்தை லட்சணையா சொல்றது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் சேர்ந்து வேற இன்னொரு அர்த்தத்தை, அந்த பையனுக்கு பொண்ண கொடுக்காதீங்கோங்கிற ஒரு அர்த்தத்தை, இந்த ஒரு பதமும் அதுல இல்லை. கணத்துல தள்ளுங்கிற பதங்கள் இல்ல, இதெல்லாம் ஒண்ணுமே அங்க இல்லை. அந்த இது பொண்ண கொடுக்காதீங்கோ அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லை. ஸோ பொண்ண கொடுக்காதீங்கோங்கிற அர்த்தமானது லட்சணைய வாக்கியார்த்தம். இவைகள்லாம் அபிஹிதமாக இருக்கு அப்படின்னு விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லும். ஸோ சத்தம் கேட்கறது ஒன்று, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அனுபவம் வேறு. பதங்கள்லாம் பதார்த்தங்களை சொல்கிறது, ஆனால் அனுபவமானது பதார்த்தங்கள்னால வரக்கூடியது. அது இங்கே சொன்னேன். அதே மாதிரியே பாருங்க, வாசனை சந்தனத்தை நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் பழைய நாள்ல, இப்பறம் மத்ராஸ்ல இருக்கிற சந்தனம் தெரியாது போல இருக்கு. கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா? ஆகாரமானதுமே ஆகாரத்துக்கு போடும் பொழுதே இலையில பரிமாறுறது போலயே முதல்ல என்ன பண்ண, ஒரு சந்தன பாத்திரத்தை கொடுப்பா, அதை எடுத்துட்டு நெத்தி கட்டிக்கணும். எதுக்காக நெத்தி கட்டிக்கணும் அப்படின்னு சொன்ன,
கூலாக சாப்பிடுங்க.
இப்போ வந்து அனாவசியமான டென்ஷன் வேண்டாம், மீதி என்னமோ சண்டை அது இதெல்லாம் நடக்கிறது விவகாரம் முழுக்க வாழ்க்கையில். ஆனால் சாப்பிட்ற சமயத்தில் நிம்மதியாக சாப்பிடணும். மனுஷன் அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஒரு மனுஷன் ஆகாரம் உட்கொள்ளும் பொழுது நிம்மதியாக சாப்பிடணும். அப்போ தான் அந்த ஆகாரம் வந்து உள்ளே போய் மனசை நிம்மதியை கொடுக்கும். அந்த ஆகமும் பரிமாறுறதுல வேறு விசேஷம் இருக்கு. அது ரொம்ப கொதிக்கிறா போல பரிமாறப்படாது. கையை வச்சதுமே அது ரொம்ப, அதுவா அண்ணன் வேற குழஞ்சி போயிருக்கா, கையை வச்சானா அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, உதறினாலும் போல வாயில் வச்சுட்டான், என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பரிமாறுறப்போ அவளுக்கு தெரியணும், தொடர அளவுக்குத்தான், விசைஞ்சுக்கிற அளவுக்கு தான். ரொம்ப கொதிக்கிறா போலையும் பண்ணப்படாது. அதுக்காக ரொம்ப சில்லுன்னு வேனில் ஆற்றி விட்டு ஒரு மணி நேரம் அதுக்கப்போ விடாது, இதெல்லாம் தெரியணும். சின்ன சின்ன விவகாரம்னா அந்த அன்னம் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே அவளுக்கு என்ன பண்ண, சந்தனத்தை கொடுப்பா, அந்த சந்தனத்தை கிட்டப்பா எத்துக்கிட்டு அவள் வந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்குள்ள பரிமாறி பண்ணும். பரிணமாறின பிறகு எல்லாம் வந்த பிறகு இவள் பரிசேஜனம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுறான்னு மறுபடியும் அந்த சந்தனத்தை மறுபடியும் கொடுப்பான். அது என்ன, அந்த தொப்பைக்கு அப்படியே தடைப்பான். இது ஒரு வழக்கம் இருந்தது எல்லாருக்கும். என்ன, உடம்பு முழுக்க சீதர்மா ஹரிச்சந்த் சம்ஸ்பர்சேன சர்வாங்கீன சைத்திய அனுபவ சூத்திர பாஷ்யத்தில் எழுதியிருக்கார் ஆச்சாரியார். வெறும் சந்தனம்னு சொல்லப்படாது, ஹரிச்சந்தனம்னு சொல்லணும். சந்தனத்துக்கு பேர் ஹரிச்சந்தனம். இன்னொரு சந்தனம் இருக்கு, அது ரத்த சந்தனம். திருப்பதியில் கரும்பா ஒரு பொம்மை கிளம்பத்தில அது ரத்த சந்தனம். அது அம்பாள் பூஜைக்கு உபயோகப்படுத்துவார். இந்த ஹரிச்சந்தனம் தழுவிக்க பகவானுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த சந்தனமானது அதுக்கு ஒரு ஸ்வபாவம் என்ன, சந்தனத்தை ஓரிடத்தில் வச்சுண்டாலும் உடம்பு முழு சீத்தலத்தை கொடுக்கறதாம். இது அனுபவம் பார்க்க நல்ல சந்தனமா. இப்போ நீங்கள் கடையில் வாங்குற சந்தனம் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து அவன் ரோஸ் வாட்டர் வச்சு சல் சில்லுன்னு வாட்டர் வச்சு அது வச்சுட்டு இருக்கான். அதனால் நமக்கு என்ன ஆறுதுன்னு, அப்போ சில்லுன்னு இருக்குது, அது இல்லை, நன்னா முத்தினதான சந்தனக்கட்டை. அந்த சந்தனக்கட்டை நேராக அரைக்கணும். அரைச்சு அந்த சந்தனம் இருக்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் பூசிட்டோம்னால் கொஞ்சமாக ஒரு இடத்துல வச்சுட்டா உடம்பு முழுக்க சைத்தியத்தை கொடுக்கும். அதுபோல ஒரு சந்தனத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அவருடைய பாதங்களில் கொடுக்கும். அது தெரியல நம்மகிட்ட இல்லைன்னா, லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நம்ம, அதாவது சொல்லுங்க இந்த சந்தனமாக கல்பனையா மனசுனால கொடுக்கிற சந்தனமாக இருக்க வேண்டாமா? விவகாரம் என்ன, இந்த சந்தனம் இதனால ஏற்படுறது சந்தனமானது ஓரிடத்துல தான் சரீரத்தில் பூசினேள் ரைட். ஆனா அனுபவம் எங்கே சார் வந்திருக்க, உடம்பு முழுக்க சந்தோஷம் வந்திருக்கு. அதே மாதிரியே இந்த தோல்னால வரக்கூடிய கங்கா நதியில போய் ஸ்நானம் பண்ணோன்னு போனான். போன இடத்துக்கு என்ன, அது அங்கே குளிர்காலம், குளிர்காலம் மட்டும் இல்லை அன்னைக்கு மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு. இவனுக்கும் அடுத்த நாள் மறுபடியும் ட்ரெயின் ஏறி பண்ணோம், நாளைக்கு ஸ்நானம் பண்ணுறான்னு இல்லை. சரின்னு போனான், காலை வச்சான் அவ்வளோதான். என்னாச்சு, நேர் தேள் கொட்டுறா போல ஒரு அனுபவம். அதுக்கே காலை வச்சானோ அங்கேத்தானே அனுபவம் இருக்கணும். உடம்பு முழுக்க மேலே தலையிலேருந்து ஆரம்பித்து ஆட ஆரம்பிச்சுடுச்சு சார். என்னடானா குளிருங்கிறான். சரி எங்கே குளிர் இருக்கணும், தொட்ட இடத்துலனா குளிர் இருக்கணும், இல்லை நிதாக தீதஸ்யா, ஒரு இடத்துல அவன் காலை வச்சானேயானால் அது உடம்பு முழுக்க வடவடான்னு ஆடுறது, பல்லெல்லாம் தத்து அடிக்கிறது. என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, என்ன ஆச்சு, நேர் அங்கே காலை வச்சதுனால. ஒரு இடத்துல காலை வச்ச போதாலும் அஸ்பர்சம் ஏற்பட்டாலும் உடம்பு முழுக்க சைத்தியானுபவம் இருக்கா இல்லையா? ஆகையால் அனுபவம் வேறு, அதனால ஏற்படக்கூடியதான ஒரு இந்திரியத்துக்கும் இருக்க நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் இந்த பஞ்சேந்திரியங்களும் அந்த பரமனுடைய அனுகிரகத்தினால்தான் ஏற்படுகிறது. அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் அந்த ஜீவனுக்கு ஏக தேசத்தில் இதயத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு இது ஏற்பட்டு உடம்பு முழுக்க ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனுடைய நாமாவை சொன்னதுமே பவா யதேவா யனமா சொன்ன மாத்திரத்தினாலே உடம்பு முழுக்க ஒரு புல்லரிக்கணும். அது அந்த பக்தியினுடைய மகிமை. அப்படி கதாத்வாம் திருட்வா உங்களை பார்த்து கண்ணோட கிரிஷ தவ பவ்யாங்கிரியகுலம் ஹே பரமேஸ்வர தவ பவ்யாங்கிரி யுகளம், அவ்விரண்டு கால்களை கிருஹித்வா பாதங்களை கையால புடிச்சுண்டு ஹஸ்தாபியாம் சிரசி நயனே வட்சசி வஹன். முதல்ல சிரசி, ஏன் அவர் குரு, குருவா இருக்கிறவ அவருடைய பாதங்களுடைய ஸ்தானம் சிரஸ்ல. எந்த மந்திரம் சொல்லும் பொழுதும் அந்த மந்திரக்கு தட்சிணாமூர்த்தி ரிஷி அப்படின்னு தொட்டுக்கிறான். ஏன் சார் தலையில தொட்டிருக்கீள், அந்த குரு பாதங்கள் அங்க இருக்க. ஆகியால் சிரசி. அதற்கு பிறகு நயனே, ரெண்டு கண்கள்லையும், ரெண்டு கண்களும் ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன். நமக்கு ரெண்டு கண்களும் சொல்லும் பொழுது சூரியனுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு. கண்ணுக்கு அதிஷ்டானமான தெய்வம் சூரியன். ஆகையால் நயனே வட்ச சிவகன்னு மார்பில எதற்காக, அங்கே தானே இதயம் இருக்க, அந்த இதயத்தில் பர்மனண்டாக இருக்கணும். அந்த பரமேஸ்வரனுடைய ரெண்டு பாதங்களும் நான் எப்பொழுதும் கண்ணை மூடினா அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். இதோ தோணித்து மறைஞ்சு போச்சுன்னு இல்லை, அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த பாதங்கள் நான் எப்பொழுதுமே கண்டு நிற்கணும். நயனே வட்ச சிவகன். அப்புறம் சமாஸ்லிஷ்ய ஆக்ராயா, அதை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆக்ராயா அதை மோந்து பார்க்கணும். அது இருக்க ஸ்புட ஜலஜகந்தான், ஸ்புட்டமாக ஜலஜகந்தான், அந்த தாமரையினுடைய வாசனை அதில் இருக்கு. ஜலஜம்னா தாமரை, அந்த பாத தாமரைகள் அந்த தாமர வாசனை அதில் இருக்கு. கந்தான் பரிமளான்னு அதை நான் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்கணும். ஏன், இது வேற யாருக்கும் கிடைக்காது. சாதாரணமாக தேவதைகளுக்குடன் கிடைக்காதான ஒரு பதார்த்தம். அலப்யம் பிரம்மாத்யைஹி முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. அலப்யம் பிரம்மாத்யைஹி, பிரம்மாதி தேவதைகளுக்குடன் கிடைக்காது. ஏன், இது கடையில் போய் வாங்கிட்டு வரக்கூடியதான பொருளா, இல்லை பக்தியினால் அடையக்கூடியதான பொருள். அந்த பக்தி யாருக்கு இருக்கோ அவளுக்குத்தான் கிடைக்கும்.